நேர்காணல். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருவரின் பகிர்வு, பாகம் 2. திருவாளர் சே ஆரைக்குசாமி அவர்கள் சென்னையில் காவல்துறையில் 34 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருப்பவர். இவர் தனது பணி அனுபவம் குறித்து பகிர்ந்து கொண்டதை கடந்த வார நேர்காணல் நிகழ்ச்சியில் கேட்டோம். அதைத் தொடர்ந்து இன்று வணக்கம் திருவாளர் ஆரைக்குசாமி அவர்களே, காவல்துறை சிறாரை, பெண்களை, குடும்பத்தினரை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் ஊடகங்கள் வழியாக நாம் அறிய வருவது சற்று வித்தியாசமாகவே உள்ளது. நல்ல செய்திகள் பரவலாக வெளிவருவதில்லை. தாங்கள் காவல்துறையில் 34 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளீர்கள். இதை பற்றிய தங்களது கருத்து?
என்னுடைய கருத்து, சட்டத்திட்டங்கள் மக்களுக்காக, மக்கள் பிரதிநிதிகளுக்காக இல்லை. அதனால் குடும்ப சிக்கல்கள் வந்தால் அவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து வரக்கூடாது. தனியே அவர்கள் இல்லம் சென்று சீருடையின்றி அவர்களை தனித்தனியாக விசாரித்து அவர்கள் உண்மை நிலையை அறிந்து அவர்களுக்குள் ஒற்றுமை உருவாக்குவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அப்படி அவர்கள் ஒற்றுமை ஆன பின் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடமில்லை. அதை தகவல்களில் தெரிவித்து கொள்ளலாம்.
சிறு பிள்ளைகள், 15-16 வயதுக்குட்பட்ட வளரிளம் பருவத்தினர் குற்றம் செய்யும் பொழுது
அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரக்கூடாது. காவல் நிலையத்திற்கு அழைத்து வருவதால் அவர்கள் மன உளைச்சல்களுக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அவர்கள் குற்றம் புரிந்திருப்பின் நீதிமன்றங்களில் அவர்களை நேர்முகப்படுத்தி நீதிமன்றங்களில்தான் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். அப்படி விசாரிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகள் அல்லது குற்றவாளிகள் இல்லை என்பதை நீதிமன்றம்தான் தீர்ப்பிடும். காவல்துறை நடவடிக்கை நீதிமன்றத்துக்கு உதவியாக மட்டும்தான் இருக்க வேண்டும். சிறுவர்கள் பொறுத்தவரையில்
பாலியல் குற்றவாளிகள், தடுப்பு காவல் மரணங்கள், இன்னும் சில சித்திரவதைகளை பார்க்கின்றோம்.
சித்திரவதைகள் செய்யக்கூடாத ஒன்று. இது சில நேரங்களில் தவறிழக்கப்படுவதற்கு ஒரு காரணம், அந்த காவல்துறையினர் அதனால் பாதிக்கப்படுவதற்கு காரணம். மேலை நாடுகளில் பாலியல்களை பெரிதாக கருதவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாலியலுக்கு இன்னும் முதன்மை கொடுக்கவில்லை. எனவே பாலியல் தொழில் புரிபவர்களை திருத்துவதற்கு சட்டங்கள் தேவைப்படுகிறது. அவர்களை நீதிமன்றங்களில் முன்னிறுத்தி நீதிமன்றங்கள் அவர்களுக்கு வழங்குகின்ற உரிமைகளைத்தான் காவல்துறை நிறைவேற்ற வேண்டும்.
திருவாளர் ஆரைக்குசாமி அவர்களே, தாங்கள் ஒரு நேர்மையான காவல் அதிகாரியாக பணிபுரிவதற்கு தங்களுடைய குடும்ப பின்னணி, இந்த கத்தோலிக்க பின்னணி எவ்வளவு தூரம் உதவி இருக்கின்றது?
என்னுடைய குடும்ப பின்னணி என்பது என்னுடைய பெற்றோர். என் தாய் படிப்பறிவற்றவர், என் தந்தை குறைந்த படிப்பு உள்ளவர், விவசாயி. இருப்பினும் காலை 5 மணிக்கு மணி அடிக்கும் பொழுது என் தந்தை சொல்லும் ஒரே ஒரு சொல், ஆலயத்தில் மணி அடிக்கின்றது. அந்த அடுத்த நொடிக்கு அப்பாவுக்கு இடம் கொடுக்காமல் எழுந்துட்டேன், கோவிலுக்கு போயிட்டு நான் தோட்டத்துக்கு வர்றேன். கோவில் வேலைகளை முடித்தது பிறகு தான் நான் வந்து என் தந்தைக்கு உதவிட்டு மறுபடியும் நான் கல்விக்கூடம் செல்லணும். என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த ஒழுக்க முறை, அவர்கள் செய்த தர்ம முறைகள் என்னை கத்தோலிக்கத்தில் ஈடுபடுத்தியது. அந்த கத்தோலிக்கத்தை மனதில் வைத்து தான் என் காவல்துறையில் நான் பணியாற்றியிருக்கேன்.
தாங்கள் காவல்துறையில் பணியாற்றிய போது கத்தோலிக்க விழுமியங்களை, இயேசு கூறிய விழுமியங்களை நடைமுறைப்படுத்தியதாக நாங்கள் உணர்ந்தோம் தங்களிடம் பேசியதிலிருந்து. அதற்கு எதிர்ப்புகளையும் சந்தித்திருக்கின்றீர்கள்.
நான் மதத்தையோ மனிதனை புண்படுத்தும் வகையில் என்னுடைய செயல்களை செய்யவில்லை. மனதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், செயலில் மக்களிற்கு செய்தேன். அப்பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நான் கட்டாயப்படுத்தி யாரையும் மதம் மாற்றம் செய்யவில்லை.
ஏழைகள் மீது தங்களுக்குள்ள பற்று, இந்த காவல்துறையில் ஏழைகளிடம் தாங்கள் நடந்து கொண்டது, இன்னும் இந்த பணியில் தங்களை தொட்ட அனுபவம்?
என்னை தொட்ட அனுபவம் என்று சொல்லப்படும் பொழுது, ஏழைகள் எங்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நான் முதல் ஆளாக இருப்பேன். ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு குடும்பத்தில் கணவன் அன்றாடம் குடிகாரர். அவர் தன்னுடைய அக்கா மகளை கட்டி கொண்டவர். தன்னுடைய அக்காவும் மருமகனும் இணைந்து குடிப்பவர்கள். இந்த கொடுமை தாங்காமல் அன்றாடம் அந்த கணவருடைய மனைவி காவல் நிலையத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்து அவரை காவலில் அடைத்து நீதிமன்றத்தில் ஆசிர்படுத்தி தண்டனை பெற்று கொண்டே இருந்தார். ஒரு நாள் காலையில் சிந்தாதிரிப்பேட்டையில் நான் பணிபுரியும் போது அந்த பெண்மணி காவல் நிலையம் நோக்கி வந்தாள். வந்தவுடன் திரும்பினார். ஏன் அம்மா வந்து திரும்புகின்றீர்களே என்று கேட்டேன். தாங்கள் அவர் மீது வழக்கு போட மாட்டீர்கள், நான் இன்று அவர் மீது வழக்கு போடுகிறேன். நீங்கள் வீடு செல்லுங்கள், நான் வந்து வழக்கு போடுகிறேன். சென்றேன். வெளியில் நின்று முனுசாமி என்று கூப்பிட்டவுடன் நான் காவல் நிலையத்துக்கு போகின்றேன் என்று அந்த மனிதன் தானே சொல்லிவிட்டார். வருவதற்கு முன் அந்த பெண்ணிடம் குடிப்பதற்கு நல்ல பாத்திரமாக சுத்தமாக கழுவி எடுத்துக்கொண்டு ஒரு குடிக்கின்ற குவளையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றேன். மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. அந்த அம்மா மனதில் என்ன பட்டது என்பதும் எனக்கு தெரியாது. அதேபோல் அந்த அம்மா ஒரு பெரிய பக்கெட்டும் ஒரு குவளையும் எடுத்து வந்தார்கள். காலையில் மாநகர தண்ணீர் குடிநீர் வரும், அதை பிடித்து வைத்துவிட்டு நீங்கள் வீட்டில் சென்று வேலை பாருங்கள், பின்னர் வந்து நான் வழக்கு போட்டு நீதிமன்றம் அனுப்பலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். ஒரு 10 நிமிடங்கள் கழித்த பின் அந்த மனிதரை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணீர் குடியும், அவர் தள்ளாடும் நிலையில் இருந்ததால் கொஞ்சம் முணகினார். சரி வேண்டான்னா விட்டுடுப்பா, இல்லைல்ல நான் குடிச்சிட்றேன், வாயில் வச்சுட்டு திருப்பி வச்சிட்டார். இது தண்ணி குடித்ததானே, கிட்டத்தட்ட ஒரு 5-6 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டார். குடித்து விட்டு சிலர் ஓடி விடுவார்கள், ஆனால் அவர் என்கிட்ட ஓட விரும்பலை. சிறுநீர் கழித்து விட்டு வருகிறேன் என்று சென்றார். இப்படி இந்த 4 மணி நேரத்தில் குறைந்தது ஒரு 25 லிட்டர் தண்ணி குடித்து விட்டார். அடிக்கவில்லை, திட்டவில்லை, பேசவில்லை. அப்பொழுது தண்ணீர் குடி தண்ணீர் குடி என்று சொன்னதுதான். அந்த அம்மா குறித்த நேரம் 10:30 ஆனவர்கள் வந்தார்கள். அந்த முனுசாமியிடம் கேட்டேன், என்ன முனுசாமி வழக்கு போடுவோமா? இந்த வழக்கை யாரும் போடலை, இனி என் வாழ்க்கையில் குடிக்கவே மாட்டேன். குடிக்கலை, தன்னுடைய இறுதி வாழ்க்கை வரையிலும் அவர் குடிக்கவே இல்லை. இப்படி ஒரு சில நிகழ்வுகள் அது தொடர்ந்து இருந்தது. கணவன் மனைவி இருவர் பேரும் பாளையம். கணவனை மனைவி குடுமையை பிடித்து காவல் நிலையம் எடுத்து வருகின்றார். அந்த மனிதன் ஆட்டோ ஓட்டுவார், வேறு தவறுகள் செய்பவர் இல்லை. அந்த மனைவி கள்ளச்சாராயம் விற்பவர். அந்த கள்ளச்சாராயம் விற்கும் அந்த பாளையம் இன்னொருவருடைய வாழ்க்கை நடத்த விரும்பி தன்னுடைய கணவரை விலக்குவதற்காக இழுத்து வருகின்றார். வந்தவுடன் என்னை பார்த்தவுடன் முன்னாலே சொன்ன அந்த முனியம்மாவை போல, இந்த பாளையம் நீ இருக்கன்னு தெரிந்தால் நான் காவல் நிலையத்துக்கு வந்திருக்க மாட்டேன், நான் கூப்பிடலையே, நீ தானே வந்திருக்கிய. அவருக்கு பாளையத்தை கூப்பிட்டு உன்னுடைய ஆட்டோ எங்கே இருக்குது, ஆனால் வேற ஒருத்தர்கிட்ட அனுப்பிட்டேன். சரி அப்போ நீங்கள் இங்கே உட்காருங்க, என்னுடைய வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு பேசவே இல்லை. இந்த 10:45 அடுத்து மாற்று பகுதியினர் வரும் முன்னர் அந்த அம்மையாரை கூப்பிட்டு 3 நிமிடங்கள் மட்டும் பேசினேன். தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய கணவனோடு காலில் விழுந்து தன்னுடைய தாலியை கழுத்தில் எடுத்து போட்டுக்கொண்டு அன்றையில் இருந்து காவல் நிலையம் வரவில்லை.
நிறைய குடும்பங்கள் மனம் மாற திருந்தி வாழ நல்ல முறையில் வாழ உதவி செய்திருக்கின்றீர்கள்.
அதுதான் துறையினுடைய அடிப்படை. இந்த காவல்துறைக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்தந்த துறைகளுக்கு நன்மை செய்வதுதான் அடிப்படையாக இருக்கிறது.
இக்காலத்தில் காவல்துறையினர் சிறப்பாக பணிபுரிய ஒரு கிறிஸ்தவர் என்ற முறையில் நீங்க சொல்ற ஆலோசனைகள் என்ன?
என்னுடைய செயல்கள் அவர்கள் காது வழியை கேட்டாலே செயல்படுவதற்கு சிறந்த வழிகள் கிடைக்கும். ஆனால் இடையூறுகள் இருக்கும், இல்லை என்று சொல்ல முடியாது. பணம் சம்பாதிப்பது இதில் முடியாது. கிறிஸ்து ஏழைகளுக்காக மட்டும்தான் பாடுபட்டார். அவர் தன்னை இழந்ததும் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் மட்டுமே. எனவே என்னுடைய செயல் அவரை பார்த்தே தொடர ஆரம்பித்தது. இன்றும் துறையை விட்டு வெளியே வந்த பிறகும் சில செயல்கள் பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது.
திருவாளர் அரைக்சாமி அவர்களே, வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து தங்களது காவல்துறை அனுபவம் பற்றி எங்களுக்கு நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தினீர்கள். காவல்துறையினர் பற்றிய எண்ணம் மேலோங்கும் என நாங்கள் நம்புகின்றோம். பகிர்வுக்கு நன்றி, வணக்கம்.
இதை கேட்கும் மக்கள் புரிந்து கொள்ள இது பயன்பட வேண்டும்.
வணக்கம்.
வணக்கம்.
அஞ்சாதே என்றவரே என்றும் அஞ்சாதிருக்க அழைப்பவரே, அஞ்சாதே என்றவரே என்றும் அஞ்சாதிருக்க அழைப்பவரே, கண்மணி போல காப்பவரே, காலமெல்லாம் என்னை ஆள்பவரே, கண்மணி போல காப்பவரே, காலமெல்லாம் என்னை ஆள்பவரே, அஞ்சாதே என்றவரே என்றும் அஞ்சாதிருக்க அழைப்பவரே, அஞ்ச அஞ்சாதே என்றவரே. கருவினில் அழைத்தவரே என்னை கரம் பற்றி என்றும் காப்பவரே. கருவினில் அழைத்தவரே என்னை கரம் பற்றி என்றும் காப்பவரே. காக்கின்ற தெய்வம் நீயானாய் என்னை காலமும் காத்திடுவாய் என்று விளையும் காத்திடுவாய். காக்கின்ற தெய்வம் நீயானாய் என்னை காலமும் காத்திடுவாய் என்று விளையும் காத்திடுவாய்.
ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருவரின் பகிர்வு பாகம் 2. இந்நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் திருவாளர் சே. ஆரைக்குசாமி, சென்னை. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.